தேடல்.
தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் 23 இந்த வரியில் நம் தேடலை இன்று தொடர்கிறோம். நீதி வழி, நேரிய வழி என்ற நமது வாழ்வு பாதை பல சமயங்களில் சிக்கலான பாதை என்று சிந்தித்தோம். இந்த வாழ்வு பாதையில் நம்மை வழிநடத்தும் இறைவன் நம்மை அழைத்துச் செல்வாரே தவிர நம் விருப்பத்திற்கு எதிராக இழுத்துச் செல்ல மாட்டார் என்றும் சிந்தித்தோம். பாதை என்றதும் மனதில் எழும் மற்றொரு சொல், மற்றொரு எண்ணம் பயணம். எனவே அன்புள்ளங்களே, இன்றைய விவிலிய தேடலில் பயணம் என்ற எண்ணத்தை நாம் ஆழப்படுத்த முயல்வோம்.
எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார்.
நாடு விட்டு நாடு நாடோடிகளாய் வாழ்ந்து வந்த இஸ்ராயல் மக்களுக்கு உலக வாழ்க்கை ஒரு பயணம் என்பதில் சிறிதும் தயக்கம் இருந்ததில்லை. அவர்களது பயணங்களை, சிறப்பாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய அந்த பயணத்தை அடிக்கடி நினைவுபடுத்தும் பகுதிகள் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் காண கிடக்கின்றன.
விடுதலை பயண நூல் அதிகாரம் 12. இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சூக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டுமந்தை மாட்டுமந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எண்ணிக்கை நூல் அதிகாரம் 33. மோசே, ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படைத்திரளாக வெளியேறி சென்றபோது அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் மற்றும் அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார்.
இஸ்ரேல் மக்கள் பயணிகள் என்பதை அடிக்கடி அவர்களுக்கு உணர்த்தி வந்த இறைவன் தானும் அவர்களோடு பயணம் செய்தார். இதையும் அவர்கள் உணர்ந்திருந்தனர்.
இனிச்சட்ட நூல் அதிகாரம் 1. பாலைநிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கிச் செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததைக் கண்டீர்களே. பாளையம் இறங்க தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும், நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே.
என்னை தோளில் சுமந்து தினந்தோறும் நடந்து, என்னை தோளில் சுமந்து தினந்தோறும் நடந்து துணையாகும் அன்பல்லவா. அன்பே அன்பே.
அன்பு நெஞ்சங்களே, உலக வாழ்க்கை ஒரு பயணம் என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். இந்த நவம்பர் மாதம் அதற்கு தகுந்த ஒரு தருணம். இந்த உலக பயணத்தை முடித்து சென்றுள்ள பலரை நாம் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கும் ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பயணி என்ற உண்மையை உள்ளூர உணர்ந்தால், முழு மனதோடு இதை நம்பினால், நம் சொந்த வாழ்விலும் இந்த உலகத்திலும் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஆனால் உலகில் பலர் இந்த உண்மையை அறிவுபூர்வமாய் உணர்வதோ மனத்தால் நம்புவதோ இல்லை. ஏதோ இந்த உலக வாழ்க்கைத்தான் நிலையானது, நிரந்தரமானது என்பது போல் நாம் வாழ்க்கையை நடத்துகின்றோம். உலகமே நிரந்தரம் என்ற எண்ணத்தின் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு, ஒரு எடுத்துக்காட்டு உலக பெரும் செல்வந்தர்கள் வாழும் வாழ்க்கை. அதிலும் முக்கியமாக அந்த செல்வந்தர்களில் ஒருவர் மும்பையில் கட்டியுள்ள அவரது வீடு. இந்த செல்வந்தரும் அவரது குடும்பத்தினரும் தாங்கள் இந்த உலகில் வெறும் பயணிகள்தாம் என்பதை உணர்ந்தால், கருப்பு பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் கொட்டிக் கொண்டிருக்கும் பணம் படைத்தவர்கள் தாங்கள் இந்த உலகில் வெறும் பயணிகள்தாம் என்பதை உணர்ந்தால், சொந்த லாபங்களுக்காக சுற்றுச்சூழலை கெடுக்கும் தொழிற்சாலைகளை நடத்தும் உரிமையாளர்கள் தாங்கள் இந்த உலகில் வெறும் பயணிகள்தாம் என்பதை உணர்ந்தால், பொது நலனுக்காக உழைக்க வந்துவிட்டு சுயநலனை மட்டுமே காத்து வரும் நமது அரசியல் தலைவர்கள் தாங்கள் இந்த உலகில் வெறும் பயணிகள்தாம் என்பதை உணர்ந்தால், அன்புள்ளங்களே, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இந்த பட்டியலில் பல ஆயிரம் அங்கத்தினர்களை நாம் சேர்க்க முடியும். நம்மையும் இதில் சேர்த்து கொள்வோம். நாம் அனைவருமே இந்த உலகில் வெறும் பயணிகள்தாம் என்பதை உணர்ந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். எனதருமை அன்புள்ளங்களே, பயணம் என்று எண்ணும்போது நம்முடன் பயணம் செய்யும் மற்றவர்களையும் நினைக்கத் தூண்டுகின்றது திருப்பாடல் 23 வரிகள். ஆயன் நடத்திச் செல்வது நான் என்ற தனி ஆடு அல்லவே, என்னுடன் இன்னும் பல கோடி ஆடுகளை ஆயன் வழி நடத்துகிறார் அல்லவா. பயணம், உடன் பயணிகள் என்றதும் என் மனதில் விரியும் காட்சி ரயில் பயணம். முன்பதிவு செய்து போகும் இந்த பயணத்தில் நம்மை சுற்றி 6 அல்லது 7 பேர் இருப்பார்கள். பயணத்தின் ஆரம்பத்தில் ஒருவரை ஒருவர் அறியாததால் ஒரு இறுக்கமான சூழல் அங்கிருக்கும். வண்டி நகர ஆரம்பித்ததும் ஒருவர் "நீங்க எங்க போறீங்க?" என்று ஆரம்பிப்பார். அதன்பின் வானிலை, விளையாட்டு, அரசியல் என்று பொதுவில் ஆரம்பமாகும் நமது உரையாடல், செய்யும் தொழில், குடும்பம் என்று இன்னும் கொஞ்சம் நெருக்கமான கருத்து பரிமாற்றங்களாய் மாறிவிடும். உணவு நேரம் வந்ததும் அவரவர் தனியே கொண்டு வந்த உணவு பொட்டலங்கள் பிரிக்கப்படும். அவை அனைத்தும் கலந்து ஒரு அறுசுவை விருந்து அங்கு நடைபெறும். உணவு கொண்டு வராதவர்களும் இதில் இணைத்து கொள்ளப்படுவர். பயண முடிவில் தொலைபேசி எண்கள், வீட்டு முகவரி என்று பல அம்சங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறப்படும். தனி ஒருவராய் பயணத்தை ஆரம்பிக்கும் நாம் ஒரு குடும்பமாய் இறங்கிப் போகும் அழகே தனி. அன்பு நெஞ்சங்களே, நான் இப்போது விவரித்த இந்த காட்சி அண்மை காலங்களில் தடைப்பட்டுவிட்டது. முக்கியமாக உணவு பரிமாற்றம் பெரிதும் தடைப்பட்டுவிட்டது. காரணம் சந்தேகம். உணவு பரிமாற்றத்தின் வழியாக மயக்க மருந்தை கொடுத்து பொருட்களை திருடிச் செல்லும் ஆபத்து அதிகமாகிவிட்டதால் இந்த சந்தேகம். ரயில் பயணம் அன்புள்ளங்களே, நாம் உலகத்தில் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்திற்கான ஒரு ஆழமான உவமை. நம்மில் பலவகை பரிமாற்றங்களை, பகிர்தலை உருவாக்கி வந்த ரயில் பயணங்கள் ஒரு சில சுயநல சுறாமீன்களால் தடம் புரண்டுவிட்டன. இந்த சுயநலம்தான் உலகப் பயணத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. பார்க்கும் எதையும் விழுங்கும் வெறி கொண்டவை சுறாமீன்கள். அதேபோல இந்த சுயநல சுறாமீன்களை பொறுத்தவரை மற்ற மனிதர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்கள். அன்பு நெஞ்சங்களே, மற்ற மனிதர்களை பொருட்களாக பயன்படுத்துவதுதான் உலகத்திலேயே பெரிய பாவம் என்று சொல்கிறார் மார்டின் பூபர் என்ற அறிஞர். இவர் 1923 ஐ அண்ட் தாவ், அதாவது நானும் தாங்களும் என்ற சிறந்ததொரு நூலை எழுதினார். மனித உறவுகளை இருவகையாக பிரிக்கின்றார் மார்டின். நான் தாங்கள் என்ற உறவு, நான் அது என்ற உறவு. பிற மனிதர்களை மதிப்பிற்குரிய மனிதர்களாக நடத்தும்போது நான் தாங்கள் என்ற உறவு நம்மிடம் உள்ளது. பிறரை பொருட்களாக பயன்படுத்தும் போது நான் அது என்ற உறவு வெளிப்படுகின்றது என்று அவர் விளக்குகின்றார். தன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் இந்த உறவுக்கு அவர் விளக்கமும் தருகின்றார். மார்டின் பூபர் ஜெர்மனியில் மெய்யியல் பேராசிரியராக பணி செய்தார். முதல் உலகப் போர் அப்போது நடந்து கொண்டிருந்தது. மார்டின் ஒரு முக்கியமான மெய்யியல் கேள்விக்கு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஓர் இளைஞன் பதட்டத்தோடு அவரை காண வந்தார். அந்த இளைஞன் இராணுவத்தில் சேர வேண்டும் என்று கட்டளை வந்திருந்தது. உலகப் போரை முற்றிலும் விரும்பாதவர் அந்த இளைஞன். அதே நேரம் நாட்டுப்பற்றும் உடையவர். இராணுவத்தில் சேர்ந்து போரில் உயிர்களை அழிப்பதா, அல்லது இராணுவத்தில் சேராமல் இருக்க காரணங்களை எடுத்துச் சொல்லி விலகுவதா? அப்படி விலகினால் தனக்கு பதிலாக மற்றொரு இளைஞன் அனுப்பப்பட்டு அவன் உயிருக்கு ஆபத்து வருமே. இப்படி அந்த இளைஞர் தன் மனதில் எழுந்த கேள்விகளையெல்லாம் பேராசிரியரிடம் எழுப்பி ஒரு தீர்வு கேட்டார். மார்டின் தன் மெய்யியல் கேள்விக்கு விடை தேடுவதில் மும்முரமாக இருந்ததால் அந்த இளைஞன் சொன்னதை பாதி மனதோடு பட்டும் படாமல் கேட்டார். விரைவில் அவரை அனுப்பிவிட்டு தன் ஆராய்ச்சிகளை அவர் தொடர விரும்பினார். எனவே அவர் அந்த இளைஞனிடம், "நீ இப்போது சந்தித்திருப்பது ஒரு தீவிர போராட்டம்தான். இதில் உனக்கு எது சரியென்று படுகிறதோ அதைச் செய்" என்று சொல்லி அந்த இளைஞனை விரைவிலேயே அனுப்பிவிட்டார். அந்த இளைஞன் இந்த போராட்டத்தில் சரியான தீர்வு கிடைக்காமல் அன்றிரவு தற்கொலை செய்து கொண்டார். இதை கேள்விப்பட்ட மார்டின் பூபர் நிலைகுலைந்து போனார். தனது சுயநலன் காரணமாக அந்த இளைஞனை ஒரு மனிதனாக கருதாமல், போராடும் அவரது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், தன் மெய்யியல் ஆராய்ச்சிக்கு அந்த இளைஞன் ஒரு தடையாக வந்தான் என்று மட்டுமே பார்த்ததால் அவரை விரைவில் அனுப்பிவிட்டது அவரை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட்டதே என்று மனம் வருந்தினார். அன்பு நெஞ்சங்களே, நமது வாழ்வு பயணத்தில் உடன் வரும் பயணிகளை நாம் எப்படி பார்க்கின்றோம்? நம் குடும்பங்களில் ஆரம்பிப்போம். நம் குடும்பங்களில் உள்ளவர்களை எப்படி பார்க்கிறோம், எப்படி நடத்துகிறோம்? நமது அலுவல் இடங்களில், பொது இடங்களில் மற்றவரோடு நாம் கொள்ளும் உறவு என்ன? நான் தாங்கள் என்ற உறவா, அல்லது நான் அது என்ற உறவா? அன்பு நெஞ்சங்களே, நாம் அனைவரும் உலகில் பயணம் செய்பவர்கள் என்பதை உணரவும் நம்பவும் இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டுவோம். இந்த பயணத்தில் நம்மோடு பயணம் செய்யும் பிறரை மதித்து நான் அவர் என்ற உறவை வளர்க்க இறைவனின் அருளை வேண்டுவோம். மிக முக்கியமாக, இஸ்ரேல் மக்களைப் போல் நமது பயணத்தில் இறைவன் எப்போதும் நம்முடன் வருகின்றார் என்ற உணர்வோடு நமது வாழ்வு பயணத்தை தொடர்வோம்.
உறவுகள் என்னை பிரிந்தாலும் உறவாய் நில்வா, வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாய் நில்வா, நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும், நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும், உண்மையை உரைத்திடவா எம்மில் உறவை வளர்த்திடவா, உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா.
திருப்பாடல் 23 பற்றிய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.